ஒரு மாங்காயா இருக்கும்போது அது பிஞ்சு பிஞ்சா இருக்கும்போது தவிர்ப்பாகுது, கனியா இருக்க காயா இருக்கும்போது புளிக்குது.
அந்த புளிக்கும் தன்மை வரும்போது ஏற்கனவே மாங்காய்க்குண்டான தொடர்பின் நிறைய மாறும். இதே போல மனிதனுடைய உணர்வுகள் அது மாற்றடைந்து அதிலிருந்து கனியாகும் பருவம் பெற்றதுதான் மனிதனுடைய கடைசி ஒரு நிலை. இப்போ உயிரணுக்களிலிருந்து ஒரு மனிதன் மனிதனான பிற்பாடு அறிந்து கொள்ளும் ஆற்றலும் சிறுக சிறுக தனக்குள் சமையல் செய்து சாப்பிடும் தன்மையும் சந்தர்ப்பவசத்தால் தான் வருது. எல்லாமே சந்தர்ப்பம் தான் மனிதன் உயர்வாகிறதுக்கு. அதே சமயம் காட்டுகளில் இருக்கப்படும் போது ஒரு கூட்டமைப்பா இருக்கும் போது ஒரு மனிதன் திடீர்னு ஒரு பச்சளவினுடைய செயலை அது நுகர்ந்தறிந்து அது நுகரும் போது அந்த பச்சளையால் பல நன்மைகள் ஏற்பட்டால் அந்த பச்சளையை இந்த காரியத்துக்கு நன்மையாகுதுன்னு ஒருத்தர் பதிவு செய்து வச்சுக்கிறார். அப்போ அந்த பகுதியின் மக்களுக்கு அது தெரிய வந்துடுது, அது மற்றவங்களுக்கு அது காட்டி அதே பழக்கம் வந்துடுது. இந்த பச்சளையை தொட்டால் அது மனிதனுக்கு ஆபத்து வருகின்றது என்று தெரிகின்றது, இந்த பச்சளையை தொட்டால் பல நோய்களை போக்குது என்ற நிலைய வந்துவிடுது. காரணம் மனிதன் இன்று இருக்கக்கூடிய சிந்தனை வேறு. ஆரம்ப நிலைகள்ல உயிரினமாக மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதனாகும் போது மற்ற தாவர இனங்களை அவங்க நுகர்ந்து நுகர்ந்து பார்த்து எப்படி ஒவ்வொரு இன்னைக்கு கீரிப்பிள்ளை எடுத்துக்கொண்டா தனக்கு ஏதாவது விஷமாக தாக்கப்பட்டால் உடனே தன் நுகரும் சக்தியால் நுகர்ந்து பச்சளியை தேடி சென்று அது மேல படுத்து பிறண்ட உடனே விஷம் நீங்கிவிடுது. இதே போல ஒவ்வொரு உயிரணுக்களும் ஒவ்வொரு உடலையும் தனக்கு ஒரு ஞானத்தை பெற்றுக் கொள்ளுது. இதே மாதிரி சில உயிரினங்கள் சில இலைகளை சாப்பிட்டு விட்டால் அது எதிர்மறை ஆகிவிடுகின்றது. உடனே அதற்கு மாறான தலைகளை போய் ஓடி சென்று அதை சாப்பிட்டு தன்னை மீட்டிக் கொள்ளுது. இப்படி காட்டுகளில் பல மிருகங்கள் உண்டு. ஏனென்றால் புழுவிலிருந்து மனிதனாக வரும்போது ஒவ்வொரு சரீரத்தையும் பெற்று வந்தது, அதுக்கு வேற எண்ணம் இல்லைங்கிற போது அதை தன்னை காத்துட்டு உணர்வின் சத்து அது உடல்கள் இருக்கும் போது அந்த உணர்வின் மனங்கள் சர்வமான வேதங்கள் அது முன் வருதுங்கள். அப்போ அதனுடைய வெளிப்படும் போது அதிலிருந்து தன் ஞானம் வந்து அது தன்னை காத்துக்கொள்ளுது. அதுக்கு யாரும் சொல்லி தர்றதில்லை. ஆனால் இவை எல்லாத்தையும் மனிதன் முழுமையான பிற்பாடு மனிதனான ஒருபாடு இவை ஒவ்வொன்றையும் நுகர்ந்தறிகின்றான். காட்டு மனிதனா இருக்க போகும்போது ஒவ்வொன்றும் நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் தன்மை அந்த கூட்டமைப்புக்கே தெரிகின்றது. இப்ப நாம் எப்படி இங்கிலீஷ் வைத்தியம் எங்கோ செய்கின்றார்கள், அது பரவலாக பரவி வந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்றது. ஒருவர் கண்டுபிடித்ததுதான் மற்றவர்களுக்கும் கிடைக்கின்றது. இதே மாதிரி ஆரம்ப காலங்களில் மனிதன் தனக்குள் ஒன்றை கண்டுபிடித்து விட்டால் அந்த கூட்டமைப்புக்கே தெரிகின்றது. இப்படி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையான நிலைகள் வாழ்ந்து வந்தாலும் அன்று மிருகங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல பச்சளைகளை தன் உடலில் பூசிக் கொள்வது, அப்போ கொசுகளிலிருந்து மற்ற விஷஜந்துகள் இவரை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் நிலை. இப்போ ஊர்வலே மற்ற நிலைகள் எல்லாம் இருக்கின்றது. இப்ப நம்ம வீட்டில் பழுத்திருக்கோம்னா திடீர்னு தேடு வந்துடுது, ஏதா பூச்சிகள் வந்துடுது. அப்போ அதிலிருந்து காத்துக்கொள்வதற்காக இந்த காட்டுப்பகுதியில் அன்று இருக்க போகும்போது அந்த மனிதன் பல பச்சளைகளை தனக்குள் தடவி கொள்வது, அப்போ மற்ற விஷஜந்துகள் இவரை அணுகாதபடி அந்த வாசனை பட்டணம் விலகி செல்லும், தன்னை காத்துக்கொள்ளும் நிலை வருகின்றது. இதே போல கடும் நோய்கள் வந்தால் அதை அவர் நுகர்ந்தறிந்து அந்த விஷத்தை மாற்றிக் கொள்கின்றனர் நோய் வரும்போது. இப்படித்தான் கடந்த கால மனிதர்கள் அவர்கள் இருந்து வந்தாலும் அதற்கு முன் விண்வெளி சென்றவர்கள் யாரும் இல்லை. இப்ப சூரியனாவதற்கு சந்தர்ப்பம்தான் சூரியனா மாறி வருது. அதே சமயத்தில் சூரியனிருந்து வெளிப்படும் உணர்வுகள் அனைத்தும் கோளாக சிலர்கள் கோளா மாறுது. அது வளர்ச்சியின் தன்மை அடையப்படுத்தும் போது அதாவது எடுத்துக்கொண்டு தகுந்த மாதிரி நட்சத்திரங்களாக மாறுது. நட்சத்திரங்களும் ஒவ்வொரு குணங்கள் இல்லாத நிலையில் தான் வளர்கின்றது. இதுவெல்லாம் சந்தர்ப்பம்தான். இப்ப அதே மாதிரி
நம் பூமியில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள் எடுத்துக்கொண்டால் ஆரம்பித்தல் காலம் தோன்றியது. அதே போல காலம் தோன்றிய பின் மற்ற உணர்வரைகள் ஒன்றா சேர்க்கும் போது இந்த காலனின் கருவு கொஞ்சோண்டு சேர்த்தால் அது தாவர இன சத்தாக அதை மாற்றிவிடுகின்றது. நாம எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் குழம்பு வைக்கும் போது ஒவ்வொரு விதமான பொருளை போடும்போது ஒவ்வொரு தனி விஷயம் இருக்கின்றது.
இதே போலதான் இந்த அணுக்களின் செயல்கள் ஒன்றுடன்
கலக்கப்படும் போது அதற்கெல்லாம் குருவா அமைந்தது சரியாக உருவாக்கக்கூடிய திறன். ஆக காத்திலிருந்து மண்ணிலிருந்து வரக்கூடிய மற்ற உணர்வுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆவியை தாவர இன சத்தா மாற்றக்கூடிய திறன் இந்த காளானுக்கு உண்டு. அப்ப அது இணைக்கப்பட போகும்போது எந்த வகையான அந்த மற்ற மண்ணோ மற்ற பாறைகளிலிருந்து வரக்கூடிய ஆவியின் தன்மை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது தனி அணுக்களாக சுற்றினாலும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் போது காளானின் சத்து இதுடன் இணைக்கப்படும் போது அது ஒரு வகையான சரியா மாறுகின்றது.
மாறிப்பின் அதுவே வித்தாகி தன் இனத்தை அது விருத்தி செய்கின்றது.
இதே போலதான் இந்த பூமிக்குள் தாவர இனங்கள் மாறுவது போல ஓர் உயிரணும் ஒரு உணர்வின் சத்தை தனக்குள் எடுக்கப்படும் போது அந்த உணர்வு ஒவ்வொன்றாக சேர்த்து அந்த உணர்வுக்கு தக்கவாறு ஞானங்கள் வளர்ந்து அந்த ஞானத்துக்கு தக்கவாறு அந்த உணர்வு தக்கவாறு உடல்கள் மாறி வருது.
இந்த பூமிக்குள் மாற்றம் ஏற்படுவது போலதான் நம்ம உடலையும் அந்த உயிரணுக்களுடைய நிலைகள் மாறி 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 அப்ப நாம் மனிதனாக வர்றோம்.
எல்லாமே சந்தர்ப்பம்தான்.
ஆகவே இதை போல மனிதனுக்குள் சிறுக சிறுக ஞானங்கள் பெற்றாலும் ஒரு கூட்டமைப்புக்குள் இருந்து அகசிரடியின் தாய் தந்தைகள் தனித்து அவர்கள் விலகி ஏதோ ஆகாரத்தின் விஷயமாக செல்லும் நிலையில் சந்தர்ப்பவசத்தால் பெரும் மழையோ பெரும் காற்றோ இவர்கள் பிரிக்கப்படுது. திடீரென்று வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப தன் கூட்டமைப்போட கலக்கும் நாள்கள் விரிவடைகின்றது. இதன் வழிகளிலேயே தனித்தவர்கள் சுழலும் போது சந்தர்ப்பவசத்தால் அகசிரிய தாய் தந்தையர்கள் நோய்வாய்ப்பட்டு ஒருவருக்கு பின் ஒருவர் இறந்து விடுகின்றனர்.
இறப்பதற்கு முன் தன் ஒரே குழந்தை என்று இருக்கும்போது இளமை பருவத்தில் இருக்கும்போது அவனை காத்திட வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓங்கி வளர்கின்றது. இவர்களும் காட்டுக்குள் தவித்து அது தத்தளித்துக் கொண்டிருக்கப்படும் போது அதற்குள் இவருடைய மரணங்கள் பல நோயால் தாக்கப்பட்டு இவர்கள் மரணம் அடைகின்றனர். அப்படி மரணம் அடைந்தாலும் அந்த அகசியருடைய தாய் தந்தையுடைய உயிராத்மாக்கள்
தன் குழந்தை மேல் பற்றா இருக்கும் போது அந்த உயிராத்மா அந்த குழந்தையோட ரெண்டு ஆத்மாக்களும் வந்து சேர்ந்து விடுகின்றது.
அந்த தாய் தந்தையர்கள் ஒவ்வொன்றையும் பல தாவர இனங்களை நுகர்ந்தறிந்து மிருகங்களிடமிருந்து காத்துக்கொள்ளும் உணர்வின் சக்தி இதை போன்ற பல அவர்களிடம் இருந்தாலும் அதே உணர்வின் ஆற்றல் ஒன்றும் அறியாத இந்த அகசியின் உடலுக்குள் சென்ற பெண் இதே காத்திர உணர்வு ஒன்று இந்த உயிராத்மாக்கு உள் சென்று விடுகின்றது. அப்ப உள் சென்றாலும் திடீர்னு காட்டுக்குள் மிருகங்கள் வரும்போது அந்த மிருகனிடமிருந்து காத்துக்கொள்ளும் நிலை இவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த அன்னை தந்தைகளுடைய உணர்வுகள் இதற்குள் அந்த உயிராத்மாக்கள் சென்றதனால் அந்த உணர்வு எண்ணும் போது அந்த எண்ணங்கள் வந்து அந்த உடலிருந்தே மற்ற பச்சளைகளை தனக்குள் பறித்து தன் உடம்பிலே தேய்த்துக் கொள்ளும் நிலை வருகின்றது. இருந்தாலும் தனித்து இருக்கும் போது பயத்தின் நிலைகள் மிருகத்திலிருந்து காத்துக்கொள்ளும் பயமும் அன்னை தந்தை இணந்த பின் அன்னை தந்தையுடைய நினைவும் அதற்குள் ஓங்கி வளர்த்து திக்கற்ற நிலைகள் இயங்கி இருளிலே தவித்துக் கொண்டிருக்கும் நிலைகள் பகலிலே கதிரவனின் காந்த அலைகள் அது வெளிப்படும் போது ஏற்கனவே அன்னை தந்தையுடன் இருக்கப்படும் போது அந்த கதிரவனின் காலை ஒளி அலைகள் பாய்ச்சப்படும் போது இருளிலிருந்து மிருகத்திலிருந்து காத்திடும் நிலையும் தனக்கு வழிகாட்டியாக வெளிச்சம் தெரிவதை வழிகாட்டியாக பூஜித்து வந்தவர்கள் அதன்படியே இந்த கடவுள் இன்று உதித்து நம்மளுக்கு வழிகாட்ட வந்துவிட்டான் என்ற இந்த இயக்கத்தில் சூரியனை பார்த்து அது ஏங்கி தவிக்கப்படும் போது இவருடைய அன்னை தந்தைகள் எந்தெந்த தாவர இனங்களை நுகர்ந்து அறிந்தார்களோ அந்த உணவின் ஆற்றல் மிக்க சக்தி அறிந்திடும் அறிவின் ஞானம் அவருக்குள் உண்டு. அந்த உயிராத்மா இந்த குழந்தையின் உணர்வுக்குள் படும் போது விண்ணை நோக்கி ஏறுகின்றனர். ஏகிய அந்த அகசியனுடைய உணர்வுக்குள் ஒன்றும் அறியாத அந்த பாலகன் நிலையில் கலக்கமற்றது. இப்போ தன்னை வாழ்ந்திட வேண்டும் என்று கலக்க உணர்வு கொண்ட பெரிய மனிதர் காட்டிலும் இந்த இளமை பருவத்தில் இருக்கப்படும் போது ஏக்க உணர்ச்சிகள் கலக்கமற்ற நிலைகள் இருந்தாலும் அன்னை தந்தையுடைய உணர்வின் ஆற்றல் மிக்க இந்த சக்தி இரண்டு ஆத்மாக்களும் இவர் உடலே உண்டு.
அந்த நிலையில்தான் எண்ணி விண்ணை நோக்கி பார்க்கப்படும் போது
அந்த சூரியனின் காந்த சக்திகள் இவனுக்கு அந்த பாலனுடைய உணர்வுகளில் ஈர்க்கப்பட்டு அன்னை தந்தைகள் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றல் சக்தி கூடுகின்றது. அப்போ அடிக்கடி விண்ணை நோக்கி பார்க்கப்படும் போது தன் உணர்வின் அணுக்களின் செயலாற்றல்கள் சிறுக சிறுக புரிய வந்து விடுகின்றது. ஏனென்றால் அந்த சூரியனை எண்ணி ஏங்கி அந்த உணர்வின் இயக்கத்தை தான் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பிரபஞ்சத்திற்குள் அணுத்தன்மைகள் எவ்வாறு மாறுகின்றன என்றதை தான் அறியும் நிலையை சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அப்போதுதான் பகலிலே அந்த சூரியனை பார்ப்பது போன்று இரவிலே தெரியும் நட்சத்திரங்களுடைய நிலையிலும் அதை விண்ணை நோக்கி பார்க்கப்படும் போது இந்த காந்த புலனின் அறிவுகள் விண்ணில் இருப்பதை நுகரும் சக்தி அது பெறும் தகுதி பெறுகின்றது. அப்போ அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த நுகரும் சக்தியும் இந்த பாலகனுக்கு கிடைக்கும் தரம் கிடைக்கின்றது. கலக்கமற்ற நிலைகள் கொண்டு அது சிறுக சிறுக வளரப்படும் போதுதான் அந்த ஆற்றல்கள் வலுப்பெற்று விண்ணை நோக்கி ஏகினாலும் இந்த நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய தன் கதிரியக்க சக்தியால் அது எப்படி தடைப்படுத்துகின்றது, தன் கதிரியக்க சக்தி அந்த விஷத்தன்மைக்குள் பாய்ந்த பின் அந்த உணர்வலைகள் எப்படி பிரபஞ்சத்துக்குள் சுழண்டு கோள்கள் தனக்குள் சுழற்சிக்குள் அது கவர்ந்து அந்த கோள்கள் வெளிப்படுத்தும் அந்த சக்தியை சூரியன் தனது ஈர்ப்புக்குள் சேர்த்து அது ஒரு சக்தி வாய்ந்த வெப்ப காந்தங்களாக உருவாக்கி தானும் அது உணவாக எடுத்துக்கொண்டு தனக்குள் தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணவின் அலைகளை அது வெளிப்படுத்துவதை இவன் நுகர முடிந்தது. இப்ப நாம் மந்திரங்கள் பல சொல்லும் போது ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மந்திர சக்தியை மனிதன் எடுத்துக்கொண்ட பின் ஒன்று மரியாத மாடு, இப்ப மாடுக்கு அறிவு கிடையாது. இப்ப நீங்க பார்க்கலாம் எலிய வைத்துக் கொண்டு இன்று சீட்டு எடுப்பார்கள். இதே போல மனிதனுக்குள் விளைய வைத்த உணர்வின் அந்த மைகளை அந்த எலிகளின் மேல் பாய்ச்சிய பின் இவன் சொல்லும் உணர்வு அதுக்கு புரியும். அந்த ஜாடையின் நினைவு கொண்டு இவன் அசைக்கும் நினைவோ இவன் சொல்லாத ஒளிகளை எழுப்பும் போது அந்த எலி நகர்ந்து சென்று அந்த சீட்டுகளை எடுக்கின்றது. இதை போன்று ஒரு மனிதனுக்குள் விளைய வைத்த நினை அது மந்திர சக்தியால் செயல்படுத்தும் போது எப்படி ஒரு மனிதன் மற்றதை அறிந்து கொள்ள முடிகின்றது. மந்திரம் என்பதே ஒரு மனிதனுக்குள் எண்ணத்தை திரும்ப 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 எண்ணத்தால் அது சொல்லப்பட்டு அந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் தனக்குள் தனித்தன்மையாக அது வளர்த்துக் கொள்ளும் நிலையது. அப்படி வளர்த்துக் கொள்ளும் போது இன்னொரு மனித உடலிருந்து பெறக்கூடிய தகுதி பெற்றது. இதை போன்றுதான் அந்த சந்தர்ப்பம் இந்த அகஸ்தியனால் அது விண்வெளியின் ஆற்றலை அது திரும்ப திரும்ப அந்த உணர்வின் எண்ணங்கள் தனக்குள் சேரச் சேர ஒவ்வொரு புதுமையும் தனக்குள் கண்டறியும் நிலைகின்றது. ஆனால் அன்று எழுத்தறிவு கிடையாது. அதன் வழிகொண்டு விண்ணை நோக்கி பார்த்த அந்த நிலையில் சூரியனின் காந்த புலன் அறிவுகள் என்ன செய்கின்றது என்பதை அது தனக்குள் அது நுகர்ந்தறியும் போது அதனால் அந்த காந்த புலன்கள் மற்ற கோள்களின் சக்திகளை தரங்களாக மாற்றி நம்ம பூமிக்குள் அது வரும்போது நமது பூமியின் வடத்துருவம் அது எப்படி அதை நுகர்ந்து நம்ம பூமிக்குள் இந்த சத்தாக பூமி விளைகின்றது என்பதை அது கண்டறிகின்றான். இதுவும் சந்தர்ப்பம்தான். அந்த சந்தர்ப்பத்தில் கண்டறிந்த உணர்வுதான் ஒவ்வொரு அணுவின் தன்மையை எப்படி இயங்குகிறது அறிந்துணர்ந்த அந்த அகசியன் தனக்குள் அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் பெற்று தன் சந்தர்ப்ப வசத்தால் இந்த உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றி துருவத்தை அது இயக்க சக்தியை கண்டறிந்ததனால் துருவ ரிஷி என்று பெயர் வைக்கின்றார். அந்த துருவத்தின் உணர்வை தனக்குள் அறிந்த பின் அந்த முதல் மனிதன் இந்த உயிரை ஒளியாக மாற்றி நட்சத்திரமாக மாறுகின்றது. அதான் மனிதனாகி நட்சத்திரமானது துருவ நட்சத்திரம். அதன் நின்று வெளிப்பட்ட ஒவ்வொரு உணர்வலைகளை மனிதன் தனக்குள் சுவாசித்து இந்த மனித வாழ்க்கையில் வந்த இருளை நீக்கி இந்த உணர்வை அனைத்தும் ஒளியாக மாற்றி சென்றவர்கள் சப்தரிஷிகள். சப்தரிஷி மண்டலம் என்பது இன்று நாம் பார்க்குது சிறிதளவே தெரியும். இப்ப நாம் தியானத்தால ஒரு உயிராத்மா சென்றாலும் இப்ப நாம் இங்கே தியானத்திலிருந்து பார்க்கப்படும் உயிராத்மா பரிணாமத்தை பார்க்க முடிகின்றது. ஆனால் அவ்வளவு நுண்ணிய அலைகள் கொண்ட இந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணையப்படும் போது சிறிதளவே இருக்கு. பின் சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்காந்த சக்தியை தனக்குள் அதை இணைத்து அது வளரும் போது இன்னொரு உடல் பெறுவதை அதை தகர்த்து அந்த ஒளியின் தன்மை அடைகின்றது. நாம் பரிணாம வளர்ச்சி ஒரு பாக்கின் தன்மை அடை வேண்டும் என்றால் பல லட்சம் ஆண்டுகள் ஆக வேண்டும். இதை போல அது வளர்ச்சி நிலைகள் பெற்று இதை போல வருகின்றது. அதனால்தான் இது அம்மி மிதித்து அருந்தெறியப்பார் என்று சொல்லும் போது கணவனும் மனைவியும் அவர்கள் எப்படி இருவரும் ஒன்றாக சேர்த்து இந்த உணர்வின் சக்தி தன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் அந்த உயிராத்மா நட்சத்திரங்களாக இன்றும் நிலையாக இருக்கின்றது. இதே போல கடந்த காலத்தில் கணவன் மனைவியும் அறியாத நிலைகள் ஒன்று சேர்த்திருந்து இதை போல நிலைகள் வென் சென்ற ஆத்மாக்கள் பல இருப்பதைத்தான் அதை போல இந்த அருந்ததியும் வசிஷ்டரும் என்று பெயரை வைத்து கணவன் மனைவியும் இன்று பூமியில் வசிஷ்டரும் அருந்ததியும் எப்படி ஒரு மனதாக இருந்தார்களோ அதே போல கடந்த காலங்களில் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக இந்த மனிதனாக இருக்கப்படும் போது இந்த உணர்வின் தன்மையை நட்சத்திரமாக மாற்றி சென்றதைதான் பின் வந்தவர்கள் இதனுடைய ஒற்றுமை உணர்வுடைய நிலைகள் அதற்கு பெயரை வைத்து அழைக்கின்றார்கள். இதை போல இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து பின் சென்றவர்கள் அதுவும் சந்தர்ப்பத்தாலதான் இன்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருத்தரும் தனக்குள் பல வித்தைகளை கற்றுணர்ந்த அரசர்கள் பல நிலைகள் கொண்டிருந்தாலும் சந்தர்ப்ப வசத்தால்தான் இன்றைக்கு ராமலிங்க அடிகளை எடுத்துக்கொண்டாலும் அவர் கற்றுணர்ந்து வரவில்லை. அருணகிரிநாதரை எடுத்துக்கொண்டாலும் பல மந்திர சந்திரங்களை அவர் கற்று வரவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சரை எடுத்துக்கொண்டாலும் அவர் கற்று வரவில்லை. வியாசகரை எடுத்துக்கொண்டாலும் பாடநிலையை கற்று உணர்ந்தவர் அல்ல. அதே மாதிரி வால்மீகியை எடுத்துக்கொண்டாலும் பாடநிலையை கற்று உணர்ந்தவர் அல்ல. இதே போல மற்ற முனிவருடைய நிலைகளை எடுத்துக்கொண்டால் கொங்கனவர் எடுத்துக்கொண்டாலும் பாடநிலையை கற்று உணர்ந்தவர் அல்ல. இதே போல நாம் போகரை எடுத்துக்கொண்டாலும் பாடநிலையை கற்றுக்கொண்டவர் அல்ல. ஆக ஒரு சமயம் தன் தாய் தந்தையை போகருடைய தாய் தந்தையை நாகன் தீண்டி விடுகின்றது. ஆனால் தாய் தந்தைகள் இறந்து விடுகின்றது. ஆனால் அந்த தாய் தந்தை மேல் பாசமா இருக்கும் போது தாய் தந்தையினுடைய உயிராத்மாக்கள் இவர் உடலை சேர்ந்து விடுகின்றது. அப்ப அந்த இயக்கத்தின் நிலைகள் கொண்டு அந்த தாய் தந்தைகளை விஷத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக போகன் பல உணர்வின் தன்மையை தனக்குள் அதை எடுத்து நுகர்ந்து அந்த தாய் தந்தை மேல் அந்த இருக்கும் பாசத்தின் பற்றுதல் கொண்டுதான் அந்த உணவின் ஈர்ப்புகளை தனக்குள் செலுத்தப்படும் போதும் இந்த நாகத்தின் விஷத்தன்மைகள் தாயை கொண்டு விட்டதே என்று எண்ணும் போது அதன்பால் அந்த தாய் தந்தை காத்திடும் எண்ணத்தின் நிலைகள் கொண்டு பலவாறு பல நிலைகள் பல நிலைகள் திரிந்து தன் உணர்வின் சக்தியை எடுத்து அந்த காத்திடும் உணர்வலையால் நுகர்ந்த சக்திதான் போகனுக்கும் இந்த தாவர என சத்தின் உண்மை நிலையை உணர முடிகின்றது. குழந்தை பருவத்தில் அவரும் தெரிந்து வரவில்லை குருவாக. அதுதான் காலிங்கராயன் என்பது இது நாகத்தின் தன்மை. அந்த விஷத்தன்மையான நிலைகள் தான் காலிங்கராயன் என்று பாம்புக்கு பேர் உண்டு.
அது மிகப்பெரிய பாம்பு. அதனால்தான் காலிங்கராயர் குருவாக வந்தது என்று சொல்லுது. ஆக இந்த விஷத்தின் தன்மை தாக்கப்படும் போதுதான் அதன்று தன் அன்னை தந்தையை காத்திடும் நிலை பெற வேண்டும் என்று அது ஏங்கி தவித்த இந்த உணர்வுகள் அவர் ஈர்ப்புக்குள் வரப்பட்டு அதன் நிலைகளே தான் பல தாவர இனங்களை இந்த விஷத்திலிருந்து முறித்துக் கொள்ள பலரும் பல முறைகள் கொண்டு அவரை காத்திட அது வரும்போது அதே உணர்வின் சத்தை இவர் நுகர்ந்தறிந்து அதன் பின் அவர் சிறுக சிறுக அவர் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் சத்துதான் அவர் ஞானத்தை தன் உடலை காத்திடும் நிலையும் நல்ல குணங்களை காத்திடும் தன்மையும் அவர் பெறுகின்றார். காரணம் இதற்கு முன் சென்ற துருவ நட்சத்திரமும் அதற்கு பின் சென்றவர்களுடைய உணர்வலைகள் இவர் ஈர்ப்புக்குள் சிக்கப்படும் போது அறிவின் ஞானம் வருகின்றது. ஆனால்தான் போகனுக்கு போகன் என்று அவன் எதையும் கண்டறியும் தன்மை மோகம் கொண்டவன். ஒரு தாவர இனங்களின் சத்தை தன் தாய் தந்தையின் விஷயங்கள் எப்படி நீக்கியதோ அதை போல அது கண்டுணர்ந்து நுகர்ந்த சக்தியின் திறன் இவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தால் அது கிடைக்கப்படும் போது அதனால்தான் அவனுக்கு போகன் என்று பெயரை வைத்தது. எதையுமே அது நுகர்ந்தறிந்து அந்த உண்மையை அறிந்திடும் எண்ணங்கள் அங்கு பிரதிபலிக்க செய்கின்றது. அதன் வழியிலே வென் சென்றவர்கள் தான். எல்லாமே சந்தர்ப்பத்தால் தான். ஆனால் போகனுக்கோ தான் தெரிந்து கொண்ட உணர்வின் தன்மை இருந்தாலும் இந்த உடலை காத்திடும் நிலைதான் தாயை விஷம் தாக்க அந்த விஷத்தின் தன்மை தாய் தந்தை விஷத்தை தாக்க அந்த விஷத்திலிருந்து காத்திட அந்த உடலை காத்திடும் உணர்வின் தன்மை அதிகமாக வளர்ந்ததனால் இந்த தாவரங்களை நுகர்ந்து அறிந்து இந்த உடலும் காத்திடும் சக்தி
தாவர இனத்தால் தன் உடலில் இணைக்கப்படும் போது உடல் அழியாவண்ணமும் அதற்கு உணர்வின் சக்தியை தான் எப்படி காத்திடும் நிலை என்ற நிலையைதான் மோகனால் அறிய முடிந்தது. பிற்காலங்களில் தான் இந்த உடலை பல வருடங்கள் காத்திருந்தாலும் இந்த சிறைக்குள் அடைப்பட்ட உயிரணு போல் தேங்கி விடுகின்ற நிலையை உணர்ந்த பின்தான் விண்ணுலகை எட்டும் நிலையை அடைகின்றான். விண்ணுலக நிலையை எட்டும் அடையப்பட போகும்போதுதான் பாமர மக்களை அணுகி அவருடைய நோய்களை நீக்கி அவரிடத்திலிருந்து பேரன்பான மூச்சலைகளை அவருக்குள் நுகர்ந்து அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் வளர்த்து அந்த உணர்வின் அலையை ஒளியலைகளாக மாற்றி வின் செல்கின்றார் கடைசியில் போகன்.
இதுகளெல்லாம் ஒவ்வொரு ஞானியும் மிக சக்தி வாய்ந்த ஞானிகளும் இப்படித்தான் வந்தார்கள்.
ஆகையினாலே போகன் அதாவது அகசியனுக்கு முன் எவரும் வின் செல்லவில்லை. அகசியன் தான் துருவத்தை அறிகின்றான். துருவத்தின் நிலைகள் அறிந்த பின் அந்த உணர்வின் தொடர் கொண்டு முதல் மனிதனாக துருவ நட்சத்திரமாக ஒரு உயிர் ஆத்மா அடைகின்றது. இது பல பல லட்சங்கள் ஆகின்ற பல லட்சங்கள் வருடங்கள் ஆகின்றது. ஏனென்றால் இதெல்லாம் நாம் நுகர முடியாது. நம் குருநாதர் அவர் ஆற்றலில் நிற்க அந்த சக்தியின் துணை கொண்டுதான் இதை நம்மளுக்குள் உணர்த்துகின்றார். அவர் சென்ற அந்த உணர்வின் ஆற்றல் குருவின் வழியில் அது இருந்ததனால் அவர் அந்த மின்செல்லும் ஆற்றல் நிற்க இந்த சக்தி அவர் உடலில் இருந்து அதை அவர் பருகி அதை அவர் நுகர்ந்து அந்த உணர்வின் ஆற்றல் பருகிய அந்த சக்தியின் திறன் அவர் சொல்லும் உணர்வுகள் எனக்குள் பதிந்து அதை ஏங்கி எனக்குள் பதிவு செய்து கொண்டதனால் அவர் பின் அவரை பின்பற்றி அவர் என்ன உணர்வை நினைவு கொள்ளும் போது விண்வெளியின் ஆற்றலை நானும் நுகர முடிகின்றது. அதை நுகரப்படப்போம் போது இப்ப நாம் சாதாரண மக்கள் மத்தியிலே நாம் தொடர்ந்து விருப்பு வெறுப்புடைய உணர்கள் விஷத்தன்மையான உணர்வுகளும் இதை நுகர்கின்றோம். ஆனால் குரு காட்டிய வழியில் அந்த விண்வெளியின் ஆற்றலை நாம் நுகர்ந்தறிந்தாலும் அதை நமக்குள் ஒவ்வொரு நிமிஷம் சேர்த்துக் கொள்ளும் போது நாம் சாதாரண ஆயிரக்கணக்கான பேருடைய உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது விஷத்தன்மை கொண்டது. அவருடைய கஷ்டம், அவருடைய துன்பம், யார் வந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு, என் குடும்பத்தில் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அவர்கள் சொல்லால் வெளிப்பட்டாலும் காதால் கேட்கும்போது இந்த உணர்வு உந்தப்பட்டுதான்
அதை அறிவாக நான் அறிந்து கொள்ளும் நிலை வருகின்றது. அப்படி வந்தாலும்
குரு காட்டிய நிலைகள் கொண்டு அந்த ரிஷிகளின் அருள் உணர்வுகளை எனக்குள் கலந்தாலும் அதை ஒவ்வொரு நாளும் சமப்படுத்ததான் முடிகின்றதை தவிர அந்த சமப்படுத்தி சிறுக சிறுக எனக்குள் அது சேர்கின்றது. அந்த சமப்படுத்தும் உணர்வின் தன்மையை மீண்டும் உங்களுக்கு உபதேசிக்கும் போது இந்த உணர்வின் என்ன அலைகள் இந்த சூரியனின் காந்த சக்தியால் அது கவர்ந்து கொள்ளுகின்றது. மீண்டும் இதை போல உபதேசிக்கும் போது இதை கேட்டுணர்ந்து அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் எந்த அளவுக்கு பதிவு செய்து கொள்ளுகின்றோ நீங்க எந்த அளவுக்கு கூர்மையாக எண்ணத்தை செலுத்தி அது கூர்மையாக கவனிக்கின்றனோ அந்த அளவுக்கு இது பதிவாகின்றது. அந்த பதிவாகிவிட்டால் பின் இதை நினைவின் தன்மை கொண்டு அந்த மெய்ஞானிகள் வழிகளிலே நாம் பெற வேண்டும் என்ற இயக்கத்தை கூட்டினால் இந்த சக்தி உயர்கின்றது. இதை போல நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க விண்ணை நோக்கி மகிழ்ச்சிகளின் அரசக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கும் போது அது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று விண்ணை நோக்கி உணர்வை செலுத்தி அதை ஈர்த்து உடலுக்குள் நினைவை செலுத்தி உங்க உடலுக்குள் அந்த சக்தி பெற வேண்டும் என்ற நினைவலைகளை அது செயல்படுத்தும் போது இது உங்களுக்குள் சிறுக சிறுக சேருகின்றது. ஆக நம் உடலிலே பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்கிறோம் என்றால் நாம் பாடத்தின் நிலைகள் சொல்லாக அவர்கள் சொன்னதை நாம் வெறும் பாடமாக படிக்கும் நிலைகள் வேறு, அதே சமயத்தில் நேரடியாக இன்னென்ன செய்கின்ற என்று அனுபவத்தின் நிலைகள் பாட நிலையுடன் அனுபவத்தை காட்டி உணரச் செய்யும் நிலைகள் வேறு. அனுபவத்துடன் காட்டும் நிலை வரும் போது பொருள்கள் உணர்ந்து விரைவற்ற நிலைகள் செயல்படுத்த முடியும். வெறும் பாட நிலைகளை படித்துவிட்டு வரப்போகும் போது அது அறிந்து கொள்ளும் நிலை வரப்போகும் போது பல விரயங்கள் வரும். ஆக இப்போ புதிதாக நான் கண்டுணரப்போகின்றேன் என்று நிலை வரப்போகும் போது குருவற்ற நிலை. ஆனால் வெறும் பாட நிலைகள் கொண்டு கற்றுணரப்படுத்தும் போது நாம் எந்த உணர்வின் தன்மையும் நாம் தெரிந்து கொள்ள போகும்போது பல விரயங்கள் ஆகும். என உணர வேண்டிய நிலைகள் தான் வருகின்றது. அதில் சில தடைகள் பட்டாலும் இந்த வாழ்க்கையில் பிறருடைய சோர்வான எண்ணங்களை நாம் கலந்திடும் போது மெய்வழிய காணும் நிலைகள் திறனற்றதாகி விடுகின்றது. ஆனால் இதை போல குருபலம் என்பது எனது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி அவரை எண்ணத்தில் நான் எண்ணி நினைவு கொண்டு அந்த மெய்வழியை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வுகளை நாம் கூட்டப்படும் போது அவர் வழிகண்டு உபதேசித்த உணர்வின் அலைகளை நாம் பின்தொடர்ந்து அது நான் நுகர நேருகின்றது. அவ்வாறு நுகரப்படும் போது என்னுடைய எண்ண அலைகள் அவர் எதை பருகினாரோ அவருடைய உணர்வுடன் ஒன்றி அவர் பருகும் நிலையை நானும் பருக முடிகின்றது. ஆகவே அந்த உணர்வின் சத்தை நான் பருகப்படும் போது அந்த உணர்வின் எண்ண அலைகள் எனக்குள்ளும் குவிகின்றது. அப்போ அதே உணர்வின் எண்ணங்களை நான் வெளிப்படுத்தும் போது இது சூரியனின் காந்த சக்தியால் கவர்கின்றது. அதே சமயம் இப்போ நீங்க கேட்டு உணரும் போது அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் எந்த கூர்மையா நினைக்கின்றனோ இது பதிவாகின்றது. இந்த பதிவின் நிலையை மீண்டும் நினைவாக்கப்படும் போது இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையை நீங்க எண்ணினாலேயே போர்மானது. இப்ப நீங்க உங்களுக்குள் ஒருவர் அதிகமான துன்பத்தை ஊற்றி கொண்டே இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அடிக்கடி உங்கள் மேல் பொறாமையுடைய நிலைகள் கொண்டு உங்களுக்கு இடையூறு செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவரை எண்ணும் போதெல்லாம் இந்த வேதனையான உணர்வுகள் உங்களுக்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். அவர் எண்ணும் போதெல்லாம் வேதனையான உணர்ச்சிகளை நீங்க தோன்றி சுவாசிக்கப்படும் போது உங்க உடலுக்குள் வேதனை என்பது விஷம். இந்த விஷமான உணர்வுகள் உங்களுக்குள் சென்று நல்ல உணர்வுகளை சூழ்ந்து கொள்கின்றது. உங்களுக்குள் சிந்திக்கும் திறன் இழக்கின்றது. ஆனால் உங்களுக்குள் கோபமும் வேதனையும் சலிப்பும் சஞ்சலமும் வெறுப்பும் இந்த உணர்வுகள் அதிகமாக வளர்ந்து விடுகின்றது. அப்படி வளரப்படும் போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய திறன் கொண்ட நல்ல குணங்கள் அனைத்தும் செயலிழக்கும் தன்மை வருகின்றது. அப்போ பிறர் செய்யும் இந்த துன்பத்தின் நிலைகளிலிருந்து மீள முடியாத நிலைகள் அடைந்து நோய்வாய்ப்பட்டவுடனே இந்த பாவியால் எனக்கு இந்த தொல்லைகள் வந்தது என்ற எண்ண ஏக்க மூச்சியுடன் இந்த உடலை விட்டு உயிராத்மா செல்லும் போது எவர் மேல் நாம் வெறுப்பின் தன்மையும் மாத்திரம் அவரால் எனக்கு இந்த துன்பங்கள் வந்ததோ என்று எண்ணும் போது இந்த உணர்வின் தன்மை அவர் உடலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த மனங்கள் நம் உடலிலே சேர்ந்து இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா செல்லும் போது நம்மை பகமை கொண்டு நம்மளுக்கு பழி இறந்து எவ்வளவு நம்மளை எளிநிலை பட வேண்டும் என்று நம்ம வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படும் நிலையை ஏற்படுத்தினரோ அவருடைய உடலுக்குள் இந்த உயிராத்மா போய் சேர்ந்து விடுகின்றது. ஆனால் இங்கே எந்தெந்த நோய்கள் வந்து எத்தனை வேதனைகள் எத்தனை சிக்கல் பட்டதோ இந்த உணர்வுகள் அனைத்தும் அந்த உடலுக்குள் சென்ற பின் அவர்கள் எந்த நிலையில் நம்மை கெட வேண்டும் என்று சொன்னார்களோ அதே உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலுக்குள் சென்ற பின் அங்கே குழந்தையாக பிறக்காது. இந்த விஷயத்தின் தன்மையை அங்கு உருவாக்க செய்து அங்கேயும் அந்த உடலை நசுங்கு செய்து மீண்டும் வேதனையான உணர்வுகளை தன் உடலில் ஈர்த்துக் கொள்கின்றது. அந்த உடலுக்குள் சென்றாலும் இந்த உயிராத்மா விஷத்தின் தன்மை அடைந்து மனிதனாக பிறக்காத நிலை அடைந்து விடுகின்றது. ஆக பாம்பு என்ன செய்கின்றது? தன் உடலில் விளைந்த விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு தவளையை பிடித்துக் கொண்டால் அல்லது தனக்கு சக்தி மீறிய இன்னொரு உயிரணுவை பிடித்துக் கொண்டால் தன் விஷத்தை கொண்டு அதை தீண்டி அந்த உடலில் விஷத்தை பாய்ச்சும் போது அந்த உடலின் தன்மையை பலவீனமாகின்றது. அப்ப அந்த விஷத்தின் தன்மை தனக்குள் அதை பாய்ச்சி அந்த அதை ஆகாரமாக எடுத்து விழுங்குகின்றது. அப்ப அந்த விஷத்தின் தன்மை தனக்குள் பட்ட பின் இந்த பாம்பின் உடலுக்குள் செல்லும் போது துரித நிலைகள் கொண்டு அந்த விஷம் இந்த தசையை கரைத்து இதுக்கு உணவாக மாற்றி விடுகின்றது. அப்ப அந்த விஷத்தின் தன்மை இந்த உடலிலே பெறுகின்றது. அப்போ விஷத்தை தன் விஷத்தை தனக்குள் உற்பத்தியாவதை மற்றொரு உடலுக்குள் பாய்ச்சி அந்த விஷத்தையும் உணவாக உட்கொள்ளும் அந்த நிலை வருகின்றது. இப்ப நான் மனிதன் அடிக்கடி நாம் வேதனை என்ற போது விஷம் அந்த விஷத்தின் தன்மை நம் உடலுக்குள் ஆகாரத்துடன் கலந்து அந்த விஷத்தின் தன்மை சேர்க்கப்படும் போது இது ஒவ்வொரு உணர்வுகளிலும் சேர்த்து விடுகின்றது. இதை போல நம் உயிராத்மாக்கள் அனைத்தும் இந்த விஷத்தின் தன்மை அடைந்து விட்டால் இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் நாம் சென்றாலும் அந்த உடலையும் வீழ்த்தி இந்த விஷத்தின் தன்மை இந்த உயிராத்மாக்கள் அதிகமாக கூட்டி இந்த உயிராத்மா வெளியில வந்த பின் பாம்பின் உடலிலே விஷத்தின் தன்மை இருக்கின்றது. ஆனால் மனிதனுடைய உடல்ல இருக்கும்போது இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக சேர்ந்து விட்டால் சிந்தனைகள் அனைத்தும் இழந்து இழக்கும் நிலை வந்து விடுகின்றது.